கடந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் பல நினைவுகளுடன் அதனுடன் கொண்டு வந்த ஒரு சிறப்பான பரிசை பெற்றேன். என் சகோதரியின் மகள் இதை எனக்கு கொடுத்தாள். நான் திருமணம் செய்து கொண்டு வெளியே வந்தபோது எங்களின் பழைய வீட்டில் இது இருந்திருக்கிறது. அந்த பரிசு என் நான் கையில் வைத்திருக்கிற பிரவுன் நிற புத்தகம். இரண்டாம் உலக போரின் போது படையின் சேர்ந்த எல்டிஎஸ் ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகமாகும். தலைவர் ஹீபர் ஜே கிராண்ட் மற்றும் ஜே ரூபன் கிளார்க் மற்றும் டேவிட் ஓமேக்கே இடமிருந்து கிடைத்த பரிசாக நான் கருதுகிறேன். புத்தகத்தின் முன்பக்கத்தில் ஒரு கடிதத்தில் அந்த மூன்று தீர்க்கதரிசிகள் எழுதினர், நேரடியாகவோ பிரதிநிதிகளின் மூலமாகவோ தொடர்ந்து உங்களுடன் நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள படையின் நிகழ்ச்சிகள் அனுபவித்தில்லை. நீங்கள் எங்களிடம் எங்கிருந்தாலும் புத்துணர்ச்சி பெற்று நம்பிக்கையும் விசுவாசமும் அதுபோல ஆறுதலும் தேர்தலும் அவையில் சமாதானமும் உங்களுக்கு கொண்டு வருகிற தற்கால வெளிப்படுத்துதலின் பக்கத்தின் மற்றும் சுவேஷ கொள்கையின் விளக்கங்கள் போன்றவற்றை உங்கள் கையில் வைத்து பதே எங்கள் அடுத்த சிறந்த வழியாகும் என்று நாம் மற்றொரு உலக போரில் இருப்பதை காண்புகிறோம். இச்சமயம் யுத்த கருவிகள் அல்ல, இது சிந்தனைகளுடனும் வார்த்தைகளுடனும் செயல்களுடனும் இது பாவத்துடனாக போராட்டம். எப்பொழுதையும் விட நமக்கு கட்டளங்களை கை கொள்ள நினைவூட்டுகள் தேவை. இச்சிறிய பிரவுன் புத்தகத்தில் பிரதான தலைமையின் கடித்துக்கு பின் உடனே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதலை விடுதலை என தலைப்பிட்ட படையிலிருக்கும் அனைவருக்கும் ஒரு முன்னுரை குறிப்பு இருக்கிறது. படையிலிருக்கும் எல்லோரும் நன்மைக்கும் உள்ள இராணுவ சட்டத்துக்கு தெய்வீக நியாயப்பிரமாணமுக்கும் மத்தியில் இக்குறிப்பு இணையாக உள்ளது. அக்குறிப்பு கூறுகிறது, தேவனின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரபஞ்சத்தில் கூட சட்டம் உள்ளது. பிரபஞ்ச நித்திய சட்டம் குறிப்பிட்ட குறைக்க முடியாத ஆசீர்வாதங்கள் மற்றும் குறைக்க முடியாத தண்டனைகளாகும். குறிப்பின் கடைசி வார்த்தைகள் தேவனின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுதலை முக்கியப்படுத்துகிறது. நிமிர்ந்த தலையுடன் உங்களை நேசிப்பவர்களிடம் திரும்பிச் செல்ல நீங்கள் விரும்பினால் நீங்கள் மனுஷர்களிலிருந்து செழிப்பாய் வாழ்தல் தேவ நியாயப்பிரமாணங்களை கடைபிடிங்க. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதலே விடுதலை என்று சொற்றொற்றை எந்த நேரத்தில் ஏன் உண்மையானதான எனக்கு தெரிந்தது. அது ஏன் அனைவருக்கும் இப்போது உண்மையாக தெரிகிறது. ஒருவேளை இது நமது அநிந்தியத்துக்கு முந்திய வரலாறு பற்றிய அறிவை வெளிப்படுத்தியதால் தான் இருக்கும். காலத்தின் தொடக்கத்தில் நித்திய பிதாவாகிய தேவன் தன் திட்டத்தை கொடுத்தபோது சாத்தான் திட்டத்தை மாற்ற விரும்பினான். அவன் மனுகுலம் அனைத்தையும் மீட்பதாக சொன்னான். ஒரு ஆத்மா கூட தொலைந்து போகாது மற்றும் தன் ஆலோசனையை நிறைவேற்றி விட்டாலாம் என சாத்தான் நம்பியிருந்தான். ஆனால் அங்கு ஏற்றுக்க முடியாத விளைவுகள் இருந்தன. தேவனால் கொடுக்கப்படுகிற மனிதனின் சுயதீனத்தை பேரழிவு. இந்த வரம் குறித்த தலைவர் ஹெரால்ட் பீலி சொன்னார், உயிருக்கு அடுத்த படியாக சுயதினத்தான் மனிதகுலத்து தேவனின் சிறந்த வரமாகும். அப்படையினால் மனுஷனின் சுயதினத்தை உதாசீனம் செய்வது சாத்தானுக்கு சிறிய காரியமல்ல. எனினும் சாத்தான் அடங்கவில்லை. அவனது அடுத்த திட்டம் ஆதாம் ஆவால் காலத்திலிருந்து அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டம், தேவன் கொடுத்த வரமாகிய சுயதினத்துக்கு நம்மை தகுதியற்றவர்கள் என முக்கியமாக நிரூபிக்க ஆண்களையும் பெண்களையும் சோதிப்பதே ஆகும். அவன் செய்து கொண்டிருப்பதை செய்வதற்கு சாத்தானுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒருவேளை அவற்றில் மிக ஆற்றல் வாய்ந்தது பழிவாங்கும் நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அவன் இழிவானவனாய் இருப்பது போல ஆண்களையும் பெண்களையும் இழிவானவர்களாக்க விரும்புகிறான். ஜெயிக்க சாத்தான் எவ்வளவு உறுதியாயிருக்கிறான் என்பதை நான் ஒருவரும் குறைவாய் மதிப்பிடக்கூடாது. தேவனின் நித்திய திட்டத்தில் அவனது பங்கு எல்லாவற்றிலும் எதிர்ப்பை உருவாக்குவதாகும் மற்றும் நமது சுயதினத்தை சோதிப்பதாகும். நீங்கள் நானும் செய்கிற ஒவ்வொரு தேர்வும் நமது சுயதினத்திற்கு ஒரு சோதனையாகும். தேவனின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியவோ கீழ்ப்படியாமல் தேர்வு செய்வதனால் உண்மையில் அது விடுதலைக்கு நித்திய ஜீவனுக்கும் மற்றும் சிறைதனத்துக்கும் மரணத்துக்கும் இடையேயான தேர்வாகும். பலவிதங்களில் இந்த உலகம் இப்போது சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனது சிறிய பிரவுன் புத்தகத்தின் பிரதான தலைமை அனுப்பியது போது இரண்டாம் உலக போரை விட மிக பெரிய யுத்தம் பற்றிய அவர்கள் அக்கறையுடையவர்கள்தான் என நான் நம்புகிறேன். இப்பெரும் புத்த யுத்தத்தில் சாத்தான் மற்றும் அவனது சோதனைகளை எதிர்த்து பாவத்திற்கு எதிராக யுத்தத்தில் விசுவாசமாக கவசமாகவும் தேவனின் கட்டளைகளை கை கொள்ள நினைவூட்டலாகவும் வேலை செய்ய இப்புத்தகம் இருக்கும் என அவர்கள் நம்பியதாக நான் நம்புகிறேன். நம்மை அளவிட செய்வதற்கு முந்திய தலைமுறைகளுடன் நம்மை ஒப்பிடவும் மிக பழைய முறைகளில் ஒரு வழி 10 கட்டளைகள். என் கணிப்பில் 10 கட்டளைகளில் 4 என்பதையே போல இன்றும் கடுமையானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலச்சாரமாக நாம் கொலையையும் கலவையையும் பொய் சொல்லுவதையும் நிகழ்ந்து கடிந்து கொள்கிறோம் மற்றும் இன்னும் தங்கள் பெற்றோர் மீது பிள்ளைகளின் பொறுப்பை நம்புகிறோம். ஆனால் பெரிய சமுதாயமாக நாம் தொடர்ந்து பிற 6 கட்டளைகளை தவிர்க்கிறோம். உலக பிரகாரமான முன்னுரிமைகளை அடையாளமாக கொண்டால் மெய்யான தேவனுக்கு மேலாக நாம் கருதக்கூடிய பிற தெய்வங்களை நாம் கண்டிப்பாக பெற்றிருக்கிறோம். பிரபலங்கள் வாழ்க்கை முறைகள் செல்வம் ஆம் சில சமயம் செதுக்கப்பட்ட சிலைகள் அல்லது பொருட்களை வகிக்கிறோம். நமது வியப்புகளில் நாம் சத்தியம் பண்ணும் போது நாம் எல்லா விதமான அவமரியாதையான வழிகளையும் தேவனின் நாமத்தில் செய்கிறோம். பெரிய விளையாட்டுகளுக்கும் மிக முக்கிய பொழுதுபோக்குகளுக்கு நாம் ஓய்வு நாளை பயன்படுத்துகிறோம். திருமணத்துக்கு வெளியே பாலில் உறவுகளை நாம் பொழுதும் போக்க கொண்டாட்டமாக இருக்கிறது. இச்சத்தில் மிக வழக்கமான வாழ்க்கை நெறியாக விட்டது. கொலை மற்றும் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட 2 மிக முக்கிய கட்டளைகளுக்கு எதிராக தீர்க்கதரிசிகள் எல்லா ஊழிய காலத்திலும் தொடர்ந்து எச்சரிக்கின்றனர். இந்த 2 முக்கிய கட்டளைகளுக்கும் பொதுவான அஸ்திவாரம் இருப்பதை நான் காண்கிறேன். வாழ்க்கையே தேவன் கொடுத்த உரிமை என்ற நம்பிக்கை மற்றும் அந்நிய ஜீவியத்தின் ஆலயங்களான நமது மாமச சரீரங்கள் தேவனின் ஏற்படுத்திய வரையுறையுடன் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். திருமணம் புனிதம் பற்றிய அபிப்பிராயம் குறைந்து கொண்டு போதால் ஏற்படும் முக்கிய விளைவுகள் குடும்பத்தில் வலிமை திடுக்கிடும் விகத்தில் குறைந்து கொண்டே போகிறது. இக்குறைவு சமுதாயத்திற்கு வரிவான சேதத்தை ஏற்படுத்துகிறது. கட்டளைகளை பற்றி நினைக்க ஒரு பயனுள்ள வழி, அவை ஒரு ஞானமிக்க சர்வ ஞானமிக பரலோக பிதாவின் அன்பான ஆலோசனைகள் என்பதாகும். அவரது இலக்க நமது நித்திய மகிழ்ச்சி. அவரிடம் திரும்பச் செல்ல அவர் கொடுத்த வழிகாட்டுதல்களும் நாம் நித்தியமாக மிக்க மகிழ்ச்சியாக இருக்க கூடிய ஒரே வழியாகும். நமது நித்திய மகிழ்ச்சிக்கு வீடும் குடும்பமும் எவ்வளவு முக்கியமாகிறது. எனது சிறிய பிரவுன் புத்தகத்தின் 141 பக்கத்தில் இது குறிக்கப்படுகிறது. குடும்பங்கள் மற்றும் வீடு பற்றிய கோட்பாடு. குடும்பம் உலகத்துக்கு ஒரு பிரகடனம். மிக அண்மையில் மிக தெளிவுடனும் கடுமையாகவும் வற்புறுத்தப்பட்டுள்ளது. அது அது குடும்பங்களின் நித்திய தன்மையை அறிவித்து ஆலய ஆராதனையின் தொடர்பை விளக்கியது. சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவியாகிய ஆண் பெண்ணுடைய மட்டுமே சிருஷ்டிப்பின் பரிசுத்த வல்லமைகள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் என அபிப்பிரகடனம் குடும்பத்தின் நிகழ்ச்சி மகிழ்ச்சி இணைக்கப்பட்ட நியாய பிரதானத்தின் மித பிரகடனம் செய்யப்பட்டது. தேவன் தனது தீர்க்க தரிசிகளுக்கு ஒழுக்கம் எல்லைகள் உள்ளன என வெளிப்படுத்துகிறார். பாவம் எப்போதுமே பாவமாகவே இருக்கும். கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்போதும் அவரது ஆசீர்வாதங்களை கொடுக்கும். உலகம் எப்போதுமே அதிகமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனின் அவரது கட்டளைகளும் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்களும் மாறுவதில்லை. அவைகள் பிரிக்க முடியாதவை மற்றும் மாறாதவை. ஆண்கள் பெண்கள் தங்கள் சுயதனத்தை தேவனிடமிருந்து வரமாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களது விடுதலையும் அவ்விதமே அவர்களது நித்திய மகிழ்ச்சியும் அவரது நியாய பிரணங்களுக்கு கீழ்ப்படிவதால் வருகிறது. சுவேஷத்தின் முழுமையின் மறுஸ்தாபித்தத்தின் இந்த நாளில் அவரது கட்டளைகள் கீழ்ப்படிந்திருந்தால் நமக்கு வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகத்தின் அஸ்திவாரத்திற்கு முன்பே பரலோகத்தில் மாற்ற முடியாத ஒரு நியாயப்பிரமாணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மீதே எல்லா ஆசீர்வாதங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. தேவனிடமிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெறும்போது அது இணைக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதால் மட்டுமே. கண்டிப்பாக கர்த்தரின் மாறாத கட்டளைகள் மற்றும் தனி நபர்களாகவும் குடும்பங்களாகவும் சமுதாயமாகவும் நமது மகிழ்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் தொடர்புடைய தேவங்களில் அதிக கண்டிப்பாக செலவு சொல்லப்பட்ட அந்த கோட்பாடும் இருக்க முடியாது. ஒழுக்க எல்லைகளுக்கு உள்ளன. கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை எப்போதுமே அவரது ஆசீர்வாதங்களிலிருந்து நம்மை தடுக்கும். இவை மாறாதவதில்லை. சமுதாயத்தின் ஒழுக்கம் அளவுகோல் தவறுகிற ஒரு உலகில் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித செய்யப்பட்ட சுவேஷம் ஒருபோதும் தடுமாறவில்லை. அல்லது இந்த பிணையங்களும் தொகுதிகளும் எந்த குடும்பங்களும் தனி நபர்கள் தடுமாறுவதில்லை. குன்றின் மேலிட்டு தீபம் போல இதுவரை மாறாத இனிமேலும் மாறாமல் இருக்க போகிற கட்டளைகளை கொள்ளுவதில் எப்போதும் உதாரணமாக இருப்போமாக. யுத்த காலத்தில் உலகத்தில் ஸ்திரமாக நிற்க சிறிய புத்தகம் எல்டிஎஸ் வீரர்களுக்கு கொடுக்க உங்களுக்குத்த போது இந்த பிற்கால யுத்தத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாடுகிற உலகம் முழுவதற்கும் குறிப்பாக தேவனின் பிள்ளைகளுக்கு கலங்கரை விளைவாக இருப்பீர்களாக. இது பற்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.